மாணவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதி நின்றாளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாரணி மீதி நின்றாளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடித்தீரின்ற செய்தி கேடீரோ, இந்த சீயோனின் மாதுகள் தேடித்தீரின்ற செய்தி கேளீரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே.
நானினத்தில் உள்ள ஜீவ பிராணிகள்
தேடி வாடுதே. இந்த நானிலத்தினுள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாட்களிலே நாம் ஆபகூக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று முதலாம் அதிகாரம் 9 வசனம் முதல் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன், ஆபகூக் 9 அதிகாரம் 9 வசனம். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போலிருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைபிடித்து சேர்ப்பார்கள். இங்கே அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய ஜனங்கள் கொடுமை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இதுவரை தங்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டதை கண்டதில்லை. ஆனால் பாபிலோனியர்கள் அதற்காகவே வருகிறார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த ஜனங்களைக் கொண்டு கொடுமையை செய்ய வைக்கப் போகிறார். கலாத்தியர் 6:7 வசனம் இதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போலிருக்கும் என்றும் அதே வசனத்திலே பார்க்கிறோம். அதாவது இதிலே மறைந்திருக்கும் கருத்து என்னவென்றால், இஸ்ரவேலருடைய எதிராளிகள் எதிர்த்து முன்னேறி வரும்பொழுது மிகவும் வல்லவர்களாகவும் எதிர்க்க இயலாதவர்களாகவும் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைபிடித்து சேர்ப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் 3 எருசலேமிற்கு எதிராக படையெடுத்து வந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 3 படையெடுத்து வந்தபொழுது அவன் நகரத்தையும் தேவாலயத்தையும் சுட்டெரித்து போட்டு மீதியாயிருந்தவர்களை சிறைபிடித்து சென்றான். இதுவே அந்த பாபிலோனியர்களின் நோக்கம். அதாவது அவர்கள் உலகின் எவ்வளவு தேசத்தை பிடிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமான தேசத்தை பிடிக்க வேண்டும், அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோள். இதுவே தெற்கத்திய தேசமான யூதாவிற்கு நடந்தது. இப்பொழுது ஆபகூக் 9:10 வசனத்தை பாருங்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள். அவர்கள் அரண்களையெல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். இங்கே அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாயிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த பாபிலோனியர்கள் தங்களுடைய சொந்த பலத்தினாலும் தங்களுடைய சுய தெய்வங்களின் வல்லமை மீதும் முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அசீரியர்கள் முன்பு இருந்தது போல இவர்களும் மிகவும் அகங்காரமுடையவர்களாக கொடுமையானவர்களாக பூமியிலே அணிவகுத்து சென்றார்கள். அவர்கள் அரண்களையெல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது அவர்கள் சுவர்களால் சூழப்பட்டிருந்த நகரங்களின் அரண்களை மட்டுமே நிர்மூலமாக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வாறு செய்தவுடன் தேசங்கள் அவர்களுக்கு முன்பதாக சரணடைந்துவிட்டது. சரணடைந்த தேசத்தின் குடிமக்களை இவர்கள் சிறைப்பிடித்து சென்றார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன் ஆபகூக் 1:11. அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான். நேபுகாத்நேச்சார் செய்தது இதைத்தான். நாம் தானியேல் 4:30 இவ்விதமாய்த்தான் வாசிக்கிறோம். கவனிங்கள், தானியேல் 4:30, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கண்டு ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொல்கிறான். அவன் பெருமையோடு தன்னை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அவன் தேவ நம்பிக்கை இல்லாமல் தன்னை முற்றிலும் நம்பினவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்ட மக்கள் அநேகரை இன்றும் நம்மை சுற்றி நாம் அனுதனமும் பார்க்கிறோம் இல்லையா? உங்களுடைய பள்ளியிலே, உங்கள் கல்லூரியிலே, அல்லது உங்கள் மருத்துவமனையிலே, அல்லது உங்கள் அலுவலகத்திலே இப்படிப்பட்ட மக்களை நீங்களும் பார்த்திருக்கலாம். அநேக ஜனங்கள் தங்களை தாழ்த்துகிறதில்லை, தங்களை யாரோ பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இல்லை? பிரியமானவர்களே, எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே மன தாழ்மையை அணிந்து கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு எந்த ஒரு கிருபையை நாம் பெற்றிருந்தாலும் அது கர்த்தருடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக, நாம் ஒன்றுமில்லை, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூட தகுதி உள்ளவர்கள் அல்ல என்ற உணர்வோடு வாழ அழைக்கப்படுகிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நேபுகாத்நேச்சாரிலே காணப்பட்டது ஒரு விதமான புத்தி பேதலிப்பு என்றே நாம் சொல்லலாம். இன்று ஒவ்வொருவரும் பெருமையினால் தங்கள் சொந்த காரியங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். ஒருவேளை மற்றவர்களை அவர்கள் குற்றம் சாட்டுகிற அதே குற்றங்களை அவர்களும் செய்து கொண்டிருக்கலாம். அதேவேளையிலே மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் குற்றங்களை குறித்து நாம் அவர்களை சுட்டிக்காட்டும் பொழுது மற்ற விரல்கள் நம்மை சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆம், நீங்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற காரியங்களை நாமே செய்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். மனிதர்களிலே அநேகர் தங்களுடைய சொந்த பலத்தை, சொந்த வல்லமையை, சொந்த திறமையை சார்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே பேட்டி அளிக்கும் நபர் தன்னைத்தானே புகழ்ந்து தள்ளிக்கொண்டு இருப்பார். அதை கேட்டு நமக்கே களைப்பு வந்துவிடும் இல்லையா? அவர்கள் வானளாவ தங்களை தாங்களே புகழ்ந்தாலும் அவர்கள் செய்து முடித்தது சிறிதளவாகவே இருக்கும். இதுவே வேதனைக்குரிய ஒரு நிகழ்ச்சி. இந்த வசனங்களிலே தேவன் ஆபகூக்கிடத்திலே கூறுவது இதுதான், என்னுடைய ஜனங்களின் பாவத்தை குறித்து நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய், ஆனால் நான் அங்கே ஐபிராத் நதிக்கரையிலே ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வருகிறேன் என்பது உனக்கு தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நான் அந்த பாபிலோனியர்களை இவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பாததால் தேவனுடைய திட்டப்படி பாபிலோனியர்கள் அவர்கள் மீது வந்தார்கள். அதனாலே எருசலேமின் அழிவு மிகவும் பயங்கரமானதாக, கொடியதாக இருந்தது என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் யூதாவின் ஜனங்களை சிறைப்பிடித்து சென்றபொழுது அவர்கள் செய்த கொடுமைகள் வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாதவை. இப்பொழுது இங்கே தீர்க்கதரிசியின் 2வது பிரச்சனை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் பாபிலோனியர்களை பயன்படுத்தி தன்னுடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கப் போவதாக சொன்னபொழுது ஆபகூக்கிற்கு மற்றொரு கேள்வி உண்டானது. அவர் முன்பு கேள்வியுடையவராக காணப்பட்டார் என்று நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுதும் அவருக்கு உண்மையிலேயே கேள்வி காணப்படுகிறதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கவனியங்கள், வாசிக்கிறேன் ஆபகூக் 1:12. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை கர்த்தாவே. நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். ஆபகூக்கின் பிரச்சனை இதுதான். பாபிலோனியர்கள் யூதா ஜனங்களை விட மிகவும் துன்மார்க்கர்கள். அப்படி இருக்கும்பொழுது தேவன் ஏன் அதிக துன்மார்க்கராயிராத யூதா ஜனங்களை தண்டிக்க அதிக துன்மார்க்கமான பாபிலோனியர்களை தெரிந்தெடுத்தார்? தேவன் இவ்வாறு செய்வது இதுதான் முதல் முறை அல்ல. ஏசாயா 10:50 அசீரியன் தேவனுடைய கோபத்தின் கோலாக அழைக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அதாவது தேவன் வட இஸ்ரவேல் ராஜ்யத்தை சிற்சிக்க அசீரியனை ஒரு கோலை போல பயன்படுத்தினார். தேவன் இவ்வாறு அசீரியாவை கொண்டு இஸ்ரவேலை அடித்த பின்பு அசீரியாவின் பாவத்திற்காக அதையும் தண்டித்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு அணுகுமுறையே இங்கே மீண்டும் தேவனால் பயன்படுத்தப்படுகிறது. தேவன் துன்மார்க்க தேசமாகிய பாபிலோனை தன் ஜனங்களை சிட்சிக்க பயன்படுத்தப் போகிறார். அவ்வாறு சிட்சித்த பின்னர் தேவன் பாபிலோனை அதன் பாவத்திற்காகவும் தண்டிக்கப் போகிறார். தேவன் மனிதனுடைய காரியங்களிலே தலையிடுகிறவராக காணப்படுகிறார். இன்னும் தொடர்ந்து ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. பரிசுத்த தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற எவ்வாறு ஒரு பாவம் நிறைந்த தேசத்தை பயன்படுத்த முடியும்? இந்த கேள்வி ஒருவேளை உங்களுக்கும் இருக்கலாம். இது ஒருவேளை உங்களுக்கு புதிய ஒரு கருத்தாக, ஒரு புதியதொரு செய்தியாக கூட இருக்கலாம். இன்றும் கூட இவ்வாறு சொல்ல கேட்கலாம், அதிகமான தேவ பிள்ளைகளுடைய தேசத்தை ஒரு சாதாரணமான தேவ பக்தியற்ற தேசத்தால் வெல்ல முடியாது என்று பிரசங்கிக்க கேட்டிருக்கலாம். கிறிஸ்தவர்களை அதிகம் கொண்ட இந்த நாடுகள் ஒருவேளை அநேக ஊழியர்களை மற்ற தேசங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆகவே தேவனற்ற ஒரு தேசம் இவர்களின் தண்டனைக்கு தேவனால் பயன்படுத்தப்படக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை முற்றிலும் நம்புவீர்கள் என்றால் தேவனுடைய அணுகுமுறையை நீங்கள் காண முடியும். அவர் அதிக துன்மார்க்கமுள்ள ஜனங்களை அல்லது அதிக துன்மார்க்கமுள்ள தேசத்தை குறைவான துன்மார்க்கமுள்ள ஜனங்களை தண்டிக்க பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். தேவன் இந்த உலக திரையின் பின்பகுதியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு அச்சமூட்டுகிற காரியமாய் இருக்கும். அவர் உலகத்தின் பெரிய கிறிஸ்தவ தேசங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த தேசங்கள் முன்பு தேவனை பற்றிய அறிவினாலே வளர்ந்திருந்தது. அங்கே வேத வசனம் மிகுந்த மதிப்பை பெற்றிருந்தது. அநேகர் வேதம் முழுவதையும் அறிந்திராவிட்டாலும் ஒரு சிலர் வேதத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனாலும் இன்று அங்கே பார்க்கும் பொழுதும் வேதம் மறக்கப்பட்டுவிட்டது. பள்ளிகளிலே வேதம் எடுக்கப்பட்டுவிட்டது. தேசத்து ஜனங்களிலே பெரும்பாலானோர் வேதத்தை புறக்கணித்து விட்டார்கள். ஒருவேளை அவர்கள் வேத புத்தகத்தின் மீது கை வைத்து உறுதிமொழி எடுத்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஒருபொழுதும் வேதத்தை அறிய வேண்டும் என்று கரிசனை எடுத்ததில்லை. இப்படி இருக்கும்பொழுது தேவன் இதை அனுமதித்துக் கொண்டிருப்பாரா? தேவன் இவர்களை சிட்சிக்க தேவனற்ற தேசத்தை தான் பயன்படுத்துவார் இல்லையா? ஆபகூக்கின் கேள்வி இதுதான், பரிசுத்த தேவனாய் அவர் ஏன் ஒரு தேவனற்ற பக்தியற்ற ஜனங்களை பயன்படுத்தி தன்னுடைய ஜனங்களை சிட்சிக்க வேண்டும்? சரி, ஆபகூக்கின் முறையிடுதலை தொடர்ந்து கவனியுங்கள். வாசிக்கிறேன், கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா? நம்முடைய தேவன் நித்தியமான தேவன். அவர் நித்தியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் என்று ஆபகூக் கூறுகிறார். இங்கே ஆபகூக் கூறுவதின் கருத்து இதுதான், நீர் ஒரு பரிசுத்தமான தேவன். நீர் எவ்வாறு பாபிலோன் போன்ற ஒரு தேசத்தை பயன்படுத்தலாம்? ஐபிராத் நதிக்கரையிலே ஒரு பெரிய தேசம் எழும்பி வருகிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் நீர் அவர்களை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவீர் என்று நாங்கள் கனவு கூட காணவில்லை. அவர்கள் எங்களுக்கு நண்பர்களாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். எசேக்கியா ராஜா மிகவும் வியாதிப்பட்டிருந்த பொழுது இந்த பாபிலோனியர்கள் தூதர்களை யூதாவுக்கு அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கு எசேக்கியா நல்ல உபசரிப்பு கொடுத்தார். தன்னுடைய ராஜ்யத்தின் பொக்கிஷ சாலைகளை எல்லாம் அவர்களுக்கு திறந்து காண்பித்தார். இவ்வாறு காண்பித்தபடியினாலே பாபிலோனியர்கள் அதை கருத்திலே வைத்துக் கொண்டு ஒரு நாளில் அதற்கு எதிராக படையெடுத்து வந்தார்கள். அந்த செல்வங்களை அள்ளிச் செல்ல அவர்கள் படையெடுத்தார்கள். ஆபகூக் இதையெல்லாம் உணரவில்லை. யூதாவை சிட்சிக்க அவர் பாபிலோனை பயன்படுத்துவார் என்று ஆபகூக் ஒருபொழுதும் நினைத்து பார்த்ததில்லை. பரிசுத்த தேவன் ஏன் இப்படிப்பட்ட முறையை பின்பற்றுகிறார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆம், ஆண்டவருடைய செயல்பாடுகளை அநேக வேளைகளிலே நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தர் என்பதை மட்டும் மறந்து போகக்கூடாது. அதை அடிக்கடி நம்முடைய உதடுகளினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்கிறார், நாங்கள் சாவதில்லை என்று கூறுகிறார். அவர் சொன்னது சரிதான். இது முன்புள்ள தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு இவ்வாறு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் மோசேக்கும் யோசுவாவுக்கும் தாவீதுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆபகூக்கிற்கு முன்பு தோன்றின தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த தேசம் அழிந்து விடும்படி தான் ஒருபொழுதும் விடுவதில்லை என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இங்கே நாங்கள் சாவதில்லை என்று வாசிக்கிறோம். இது ஒரு சிறந்த வாக்கியம். சிலர் இஸ்ரவேலை தேவன் கைவிட்டு விட்டார் என்று சொல்வார்கள். தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை. பிரியமானவர்களே, தேவன் அவர்களை குறித்து ஒரு நித்தியமான நோக்கத்தை உடையவராகவே இருக்கிறார். இந்த உலகத்தின் வெளியே அழைத்துக் கொண்டிருக்கும் சபையைப் போல இஸ்ரவேலை குறித்தும் ஒரு நித்தியமான நோக்கம் தேவனுக்கு உண்டு. அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை இன்று இவ்வாறு சொல்ல இயலும், நாங்கள் சாவதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக மரித்திருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் மரணத்தில் நின்று ஜெயித்து வெளியே வந்துவிட்டார். ரோமர் 4:25 என்ன சொல்கிறது? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அழுது கொண்டிருந்த லாசருவின் சகோதரிகளை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? யோவான் 11:25-26 பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஆபகூக், நாங்கள் சாவதில்லை என்று சொன்னது சரியானதே என்று இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதுவே சுவிசேஷத்தின் செய்தி. நீங்களும் நானும் விசுவாசிப்பதற்காக இது கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் எல்லாருமே ஒரு நாளிலே சரீரத்திலே மரணம் அடைவது என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருக்கிறீர்களா? ஆம், அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களாயிருக்கிறீர்கள். இதனால் நித்தியமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் பரிசுத்தமான தேவன். அவர் பரலோகத்திற்கு பாவத்தை எடுத்துச் செல்வதில்லை. நாம் தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் சொல்கிறார், நீங்கள் பாவி என்பதை உணர்ந்து விசுவாசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட தகுதியற்றவர்கள் என்றும் அதற்காக கிரியை செய்ய இயலாது என்றும் விசுவாசித்தீர்களானால் அப்பொழுது ரட்சிப்பை ஒரு பரிசை போல இலவசமாக தருவேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். எப்படி? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் அந்த குமாரனை உடையவர்களாக இருக்கிறீர்களா? அவ்வாறு குமாரனை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, நீங்கள் சாவதில்லை. ஆபகூக் தேவனிடத்தில் நாங்கள் சாவதில்லை என்று சொன்னபொழுது அவர் சரியான பாதையிலேதான் சென்று கொண்டிருந்தார். ஆனால் தேவன் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கும் சில காரியங்களை அவர் அறியாதிருந்தார். பிரியமானவர்களே, நம்மிலே சிலரும் அவ்வாறாகத்தான் அறியாதிருக்கிறோம். இவ்வாறு தான் செய்யும் காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆபகூக்கை பார்த்து கூறியிருந்தார். இன்றைய நாட்களிலே நாம் வரலாற்றை உடையவர்களாய் இருக்கிறோம். இது நமக்கு சிறந்த ஒரு பயனுடையதாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஆபகூக்கின் நாட்களை தாண்டியும் இன்னும் வரலாற்றின் துவக்கத்தையும் கூட இந்த சரித்திர புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள தேசங்களோடும் இஸ்ரவேல் தேசத்தோடும் தேவன் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார், இப்பொழுது எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த உலக வரலாற்றின் மூலமாக நன்றாக அறிந்து கொள்ள இயலும். மேலும் தேவன் இன்று உலகத்தில் உள்ள சபையோடு தொடர்பு கொண்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய அற்புதத்தை நடத்த மிகவும் ரகசியமான முறையிலே செயல்படுகிறார். அவருடைய வழிகள் நம் வழிகளை காட்டிலும் உயர்ந்தவை என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:8-9 ஒரு முறை கூட வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனைப் போல சிந்திக்காவிட்டால் அதற்காக துன்பப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் தேவன் அல்ல. ஆனால் அநேகர் இவ்வாறு தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். சிலர் கிரியை செய்து ரட்சிப்பை பெற்றுவிட முயற்சிக்கிறார்கள். தங்களுடைய நல்ல குணமும் நல்ல கிரியைகளும் ரட்சிப்பை பெற்றுத்தந்துவிடும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் தங்கள் முதுகை தட்டி கொடுத்து, நீ உண்மையில் மிகவும் சிறந்தவனாயிருக்கிறாய், அங்கே உள்ளவர்களிலே இனிமையானவன் என்று சொல்வார்கள் என இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உண்மையிலேயே இவ்வாறு தங்கள் நற்கிரியைகளின் மீது நம்பிக்கை கொள்வோர் கரைப்பட்ட பாவிகளாக தேவனுடைய ஜீவனுக்கு தூரமானவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களால் தேவனுக்கு எதையும் கொடுக்க இயலாதவர்களாக காணப்படுவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் பிதாவினிடத்தில் வருவீர்களானால் அவர் வழியில்தான் வர வேண்டும். உங்கள் வழியிலே வந்தீர்களானால் நீங்கள் அவரிடத்திலே வரப்போகிறதில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமையுள்ளவர்களாக செயல்படக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் தேசத்திலே, சபையிலே, வீட்டிலே காணப்படுகிற பிரச்சனைகளுக்காக மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய சொந்த பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். என்னுடைய சகோதரன் அல்ல, என்னுடைய சகோதரி அல்ல, நான் தான் காரணம் கர்த்தாவே, நானே ஜெபத்திலே வந்திருக்கிறேன் என்று கதற வேண்டும். ஆபகூக்கின் நாட்களிலிருந்த யூதாவின் நிலை இதுதான். ஆபகூக் தேவனிடத்திலே நாங்கள் சாவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர் என்று அறிக்கையிடுகிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆபகூக் இங்கே தேவனிடத்திலே, கர்த்தாவே, நாங்கள் மோசமானவர்கள் அல்ல, அவர்கள்தான் கெட்டவர்கள், நீர் அவர்களைத்தான் நியாயம் தீர்த்து சரி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் ஆபகூக் ஒன்றை மறந்துவிட்டார். அவர்தான் தேவனிடத்திலே சென்று தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகின்ற தீங்கிற்காக அவர் ஏன் ஒன்றுமே செய்கிறதில்லை என்று கேள்வி கேட்டவர். அதை இப்பொழுது ஆபகூக் மறந்தவராக பேசிக் கொண்டிருக்கிறார். மக்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாக போய்விட்டார்கள் என்றும், தேவனை மறந்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்க்காமல் போய்விட்டார்கள் என்றும் முறையிட்டார். இந்த சூழ்நிலையிலே தேவன் எதையுமே செய்வதில்லை என்று குறை கூறியவரும் அவரே. இவற்றெல்லாம் ஆபகூக் மறந்து போனாரா? அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்திருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள், நீங்கள் அவரிடத்திலே செய்த ஜபங்கள், அதற்கு அவர் கொடுத்த பதில்கள் போன்ற எல்லாவற்றையும் நினைவிலே வைத்திருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். சங்கீதம் 103:2 என்ன சொல்கிறது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27.